சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பில் பேசிலஸ் சப்டிலஸில் உயிரியல் காரணியின் பயிர் நோய் மேலாண்மையின் பயன்பாடு பற்றி நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நம் நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளவர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் செந்தில் வேல் அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு அறிந்து கொள்வோம், வாருங்கள்.
அன்பார்ந்த சமுதாய வானொலி நேயர்களுக்கு எனது வணக்கம். இந்த நிகழ்வில் பயிர் நோயில் மேலாண்மையில் பெசில்லஸ் சப்டிலிஸ் என்ற பேக்டீரியா வகையைச் சார்ந்த நுண்ணுயிர்களின் பயன்பாடுகளை பற்றி நாம் காணப்போகின்றோம். முன்பெல்லாம் சுடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் என்ற ஒரு நுண்ணுயிரை பயன்படுத்தி வந்தோம். அதுபோலவே இந்த பெசில்லஸ் சப்டிலிஸ் என்ற ஒன்று நுண்ணுயிரியும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் நோயியல் துறையானது வெளியிட்டுள்ளது. இந்த பாக்டீரியாவானது இயற்கை உயிர் காரணி, அதாவது பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஏஜென்ட் என்று நோய்களை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. இந்த உயிர் நோய் காரணிகளை எவ்வாறு இந்த உயிரியல் காரணி, அதாவது இந்த பெசில்லஸ் சப்டிலிஸ் எவ்வாறு கட்டுப்படுத்துவது மற்றும் அதை பயன்படுத்தும் முறை மற்றும் அது எந்தெந்த வகை பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் என்பது பற்றி இன்றைய நிகழ்வில் நாம் காண்போம். இந்த பெசில்லஸ் சப்டிலிஸ் என்ற பாக்டீரியாவானது பயிர்களின் வேர்பகுதியில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நுண்ணுயிரியாகும். எங்களது ஆராய்ச்சியில் நாங்கள் ஆயிரக்கணக்கில் பயிரின் வேர்பகுதியிலிருந்து நன்மை செய்யும் நுண்ணுயிர்களை பிரித்தெடுப்பது மாணவர்கள் ஆராய்ச்சியில் மற்றும் எங்களது ஆராய்ச்சியில் வழக்கமான ஒன்று. இந்த பிரித்தெடுக்கப்பட்ட உயிர் காரணிகள் அதனுடைய வேதியியல் முறை மற்றும் வளர்ச்சியின் வேகம் மற்றும் அது நோய் காரணிகளை கட்டுப்படுத்தும் வேகம் அவற்றை பொறுத்து நன்றாக செயல்படக்கூடிய காரணிகளை தேர்ந்தெடுக்கப்படும். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணிகளை உயிரியல் தொழில்நுட்பம் மூலம், அதாவது பயோடெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ் மூலம் அதை கண்டறிந்து அதற்கு பிறகு பகுப்பாய்வு செய்து அதை பல பயிர்களுக்கு ஆய்வு செய்து அது எவ்வாறு நோய்களை கட்டுப்படுத்துகிறது என்று பரிசீலனை செய்து அதற்கு பிறகுதான் இந்த உயிரியல் காரணியானது விவசாயிகளின் கைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. பயிர் நோய் மேலாண்மையில் இன்றைய நிகழ்வில் பெசில்லஸ் சப்டிலிஸ் ஆனது நமது வெற்றிலை பயிர், அதாவது திருச்சியில் சிறுகமணி என்ற வெற்றிலை பயிரின் வேர் பகுதியிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட காரணி. இந்த பாக்டீரியா வகை காரணியானது இது அதிகமான ஆன்டிபயாட்டிக்ஸ் என்ற நொதிகளை சுரந்து மண்ணில் நோய் ஏற்படுத்தும், அதாவது வாடல் நோய், வேர் அழுகல் நோய், தண்டழுகல் நோய், நாட்டழுகல் நோய் போன்ற நோய்களை ஏற்படுத்தும் காரணிகளை அழிக்க வல்லமை படைத்தது. அதோடு மட்டுமல்லாமல் இலையின் மேற்பரப்பில் ஏற்படும் நோய்களான இலை புள்ளி நோய் மற்றும் சாம்பல் நோய், அடிச்சாம்பல் நோய் மற்றும் இலை கருகல் நோய், இலை துரு நோய், இலை குலை நோய் போன்ற நோய்களையும் கட்டுப்படுத்த வல்லமை படைத்தது. இது விவசாயிகளாகிய நீங்கள் கேட்கலாம், இது எவ்வாறு கட்டுப்படுத்துகிறது? இதுவும் ஒரு பாக்டீரியா வகை, அதுவும் ஒரு நுண்ணுயிரி வகை. எது நோய் ஏற்படுத்தும் காரண நுண்ணுயிர் வகை, இது வந்து எவ்வாறு செயல்படுகிறது? அப்படி செயல்படும் விதம் தெரிந்தால்தான் நாம் விவசாயத்தில் அதை பயன்படுத்த முடியும் என்று உங்களது ஐயம் ஏற்படலாம். எப்படி என்றால், விவசாயிகளே, அன்பர்களே, அனைவரும் நாம் இரவு நேரம், அதாவது படுக்கைக்கு செல்லும் முன் நமது சாப்பாடு அறிந்துவிட்டு நாம் படுக்கைக்கு செல்கிறோம். அடுத்த நாள் காலையில் நாம் பார்க்கப்படும் போது நமது வாய் முழுவதும் நுண்ணுயிர்கள் வளர்ந்து ஒரு துர்நாற்றம் போல் ஒரு நாற்றம் அடிக்க வாய்ப்புள்ளது. அது ஏன் என்று கேட்டால், அந்த அளவுக்கு பாக்டீரியாவானது அந்த நம்ம அதிகபட்சம் 6 மணி நேரத்திலிருந்து 9 மணி நேரம் 8 மணி நேரம் உறங்குவோம். அந்த உறங்கும் நேரத்தில் அந்த அளவுக்கு அந்த வாயில் உள்ள ஈரத்தன்மையை பயன்படுத்தி கொண்டு நுண்ணுயிர்கள் வளர்ந்து வருகின்றன. நாம் 2 நாள் ஒரு பல் விளக்காமல் துளக்காமல் விட்டால் நம்மளுக்கு எந்த வகையான, அதாவது அந்த நோய் காரணிகள் மற்றும் நமது வாய்ப்பகுதியில் எந்த அளவுக்கு துர்நாற்றம் அடையக்கூடிய அளவுக்கு அந்த பாக்டீரியா வளர்கிறது என்று 2 நாட்களே தெரியும். அதனால் அதே போல இந்த பாக்டீரியாவானது பயிர்களில் நோய் காரணிகள் உள்ளது, நன்மை செய்யும் காரணிகள் உள்ளது. நன்மை செய்ய காரணம் என்பது நம்ம தயிரில் உள்ள லாக்டோபெசிலஸ் மாரியா. இப்போ தயிர் எவ்வாறு நீங்கள் இரவில் புறப்போட்டால் அடுத்த நாள் காலையில் தயிராக மாறிவிடுது, அது நம்மளுக்கு நன்மை செய்யும் பாக்டீரியாவாகும். அதே போலதான் மேற்பகுதியில் நன்மை செய்யும் பாக்டீரியாவை தான் நாம் பிரித்தெடுத்து அதை தேர்வு செய்து விவசாயிகளுக்கு கொடுக்கின்றோம். எவ்வாறு தயிரான 12 மணி நேரத்தில் அது 10 மணி நேரத்தில் அதிகமாக பாக்டீரியாக வளர்ந்து அந்த பால் தயிராக மாறுகிறதோ, அதே போலதான் இந்த பாக்டீரியாவானது ஒரு 36-72 மணி நேரத்தில் நல்ல எருவு, அதாவது ஒரு மண்ணினுடைய வளமானது அந்த மண்ணில் உள்ள கரிச்சத்து பொறுத்துள்ளது. கரிச்சத்துன்றது அந்த மண்ணில் உள்ள எருவுத்தன்மை, அந்த எருவுத்தன்மை பொறுத்து இருக்குது. எந்த மண்ணில் எருவுத்தன்மை அதிகமாக இருக்குதோ அந்த மண்ணிலானது நுண்ணுயிர்களின் பல்லுயிர் பெருக்கம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அவ்வாறு மண்ணில் உள்ள கரிமச்சத்து அதிகமாக இருக்கும் சூழ்நிலையில் இந்த பாக்டீரியா பெசிலஸ் சப்டிலிஸ் நாம் மண்ணில் பயிரை சுற்றி தெளிக்கும் போதோ அல்லது விதை மூலம் நேர்த்தி செய்து விதைக்கும் போதோ அல்லது இலை மூலம் தெளிக்கும் போதோ இந்த பாக்டீரியாவானது மிகவும் அதிகமாக வளர்ந்து நோய் காரணிகளை அழிக்க வல்லது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். ஒரு இடத்தில் நல்லவர்கள் இருக்கிறார்கள், ஒரு 100 பேர் நல்லவர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒருத்தவர் மட்டும் ஒரு ஒழுக்கம் கெட்டு போய் தவறாக பேசி அந்த இடத்திற்கு ஒரு அசாதாரண சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார். அவரை நம்ம என்ன செய்வோம்? அவரை பிரித்து அங்கிருந்து கொண்டு போய் தூர வைப்போம். அந்த சூழ்நிலையை நல்ல ஒரு அமைதியாக ஒரு நிகழ்வு நடப்பதற்கும் அந்த இடத்தில் நாம் பிரித்து வைப்போம். அதே போல தான் இந்த நல்ல நுண்ணுயிரி, அதாவது பெசிலஸ் சப்டிலிஸ் நல்ல நுண்ணுயிரி வேரின் பகுதியில் நன்றாக பல்லுயிர் பெருக்கம் அடைந்து வேரை சுற்றி நல்லா வளரும்போது அந்த நோய் ஏற்படுத்தும் காரணி ஓரிரு காரணி அல்லது ஈரோரு காரணி வரும்பொழுது இந்த நன்மை செய்யும் காரணியானது வேரை சுற்றி கேடயம் போல் இருக்கும். அவ்வாறு கேடயம் போல் இருக்கும்போது அந்த நோய், எந்த நோய்? வேரழுகல் நோய், வேர் வாடல் நோய் மற்றும் தண்டழுகல் நோய், அந்த வேர் சம்பந்தமான நோய்கள் வரும்போது, காரணிகள் கிட்ட வரும்போது இந்த நன்மை செய்யும் நுண்ணுயிரி பாக்டீரியா பெசிலஸ் சப்டிலிஸ் ஆனது அந்த நோய் காரணிகளை விடாமல் தடுத்து அதையே சாப்பிடக்கூடிய அளவுக்கு நோய் காரணிகளிலிருந்து உணவு எடுக்கிற அளவுக்கு வேகமாக வளர்ந்து பிடிச்சி அழிச்சிடும். இதுதான் இதனுடைய சிறந்த செயல்படும் திறன். இது சரி, வேரில் நீங்கள் சொல்கிறீங்க மண்ணில் வந்து கரிமச்சத்து எரு இருக்குது வளர்ந்துருது, நீங்கள் இலையில எப்படி இருக்கும், இலையில வளருமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இலையின் மேற்பரப்பிலும் சில சர்க்கரைகளும் சத்துப்பொருள்களும் இருக்கிறது. நாம இலை தானே சாப்பிட்றோம், கீரை சாப்பிட்றோமா, கீரை சத்து இருக்குது இல்ல, அந்த கீரை மேலேயும் அதுல சில சத்துப்பொருள்கள் இருக்குது. அங்கு உள்ள நன்மை செய்யும் பாக்டீரியா நுண்ணுயிர்களுக்கும் அந்த தாவரத்தின் நிலைக்கும் ஒரு நண்பர் போல ஒரு உறவு உண்டு. அது நன்மை செய்யும் பாக்டீரியா பெசிலஸ் சப்டிலிஸும் அதுபோல் அதுக்குள்ள ஒரு நன்மை செய்யும் ஒரு உறவு உண்டு. நோய் ஏற்படுத்தும் காரணியாகிய இலை கருகல் நோய், இலை கிளை நோய் மற்றும் இலை திருநோய், சாம்பல் நோய், அடிச்சாம்பல் நோய் மற்றும் போல காயழுகல் நோய், இந்த நோய் காரணங்கள் வரும்போது இந்த நன்மை செய்யும் பாக்டீரியாவானது இலையின் மேற்பரப்பில் நாம் தெளிக்கும் போது அதிகமாக இலையின் மேற்பரப்பில் இடத்தை பிடித்துக் கொள்கிறது. காற்றிலிருந்து நோய் ஏற்படுத்தக்கூடிய இலை புள்ளி நோயோ, இலை குலை நோயோ அல்லது சாம்பல் நோயோ வரும்போது ஓரிரு நோய் வித்துக்களானது இலையின் மேற்பரப்பில் வந்து விழும்பொழுது இந்த பெசிலஸ் சப்டிலிஸ் என்ற பாக்டீரியாவானது இலையின் மேற்பரப்பில் நம்ம துப்பாக்கி வச்சுட்டு இருக்கும் மாதிரி ரெடியா இருக்கும். வந்த உடனே அந்த நோய்க்காரனை பிடிச்சாமிக்கிவிடும். அப்ப என்னாகும்? இலையின் மேற்பரப்பில் உங்களுக்கு நோய் ஏற்படுத்தும் காரணியானது தடுக்கப்படுகிறது. நம்ம எவ்வாறு இப்போது கொரோனாவை தடுப்பூசி போட்டு நாம் மேலாண்மை செய்து இன்று நல்லபடியாக உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ அதே போலதான் இது தடுப்பு அரணாக கேடயமாக இந்த பெசிலஸ் சப்டிலிஸ் ஆனது செயல்படுகிறது. இதுதான் செயல்படும் விதம். அதாவது அந்த நோய் காரணிகளுக்கு இடமே கொடுக்காது, அது வேர் பகுதியாக இருந்தாலும் சரி, இலையின் மேற்பரப்பு பகுதியாக இருந்தாலும் சரி. அப்போது இந்த இலைவழி தெளிப்பதன் மூலமாகவும் மண் மூலம் அதாவது வேரை சுற்றி நாம் எருவுடன் கலந்து இடுவதன் மூலமாகவும் இது வேகமாக வளர்ந்து அந்த நோய் காரணிகளை தடுக்குகின்றன. இரண்டாவது, இது வந்து இடத்தை பிடித்து கொண்டு தீமசை மார்கானதை விடுவதில்லை. அதோடு மட்டும் இல்லை, இந்த பெசிலஸ் சப்டிலிஸ் ஆனது வறட்சி காலங்களையும் தாங்கி நிற்கும். மற்ற வகை நன்மை செய்யும் பாக்டீரியாவை விட இந்த பெசிலஸ் சப்டிலிஸ் ஆனது வறட்சி காலங்களில் எண்டோஸ்போர்னா அந்த வளர்ந்து அதை சுற்றி ஒரு உரை, அதாவது நம்ம பனிகாலங்களெல்லாம் ஒரு ஒரு உயிரினமும் ஒரு உரை, நம்ம எப்படி இந்த கம்பளி போட்டு உறங்கி கொண்டிருக்கிறோமோ அதுபோல குளிர்காலத்தில் நம்ம காஷ்மீர் இதேமாதிரி இடத்துல போட்ட கம்பளி போட்டு நம்ம வந்து பாதுகாத்துக் கொள்கிறோம். அதே போல அதுக்கு ஒரு உரை அதுவாக தயார் செய்து அந்த நுண்ணுயிர் பாக்டீரியா அந்த வறட்சி காலங்களை தாங்கி அதுக்கு பிறகு வெப்பநிலை மாறும்போது திரும்ப வளர்ந்து திரும்ப அதனுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கின்றது. அதனால அது இது எண்டோஸ்போர் என்ற ஒரு வித்துவை உருவாக்கி வறட்சி காலங்களில் அதுக்கு ஒவ்வாத காலங்களில் தாங்கி நின்று வளரக்கூடிய சக்தி இந்த பாக்டீரியாக ஒரு எளிய பண்பை வைத்துக் கொண்டுள்ளது. அது இரண்டாவது முக்கியமான பண்பு. மூன்றாவது பண்பு என்னவென்றால் நொதி, அதாவது ஆன்டிபயாட்டிக் சொல்லுவோம். இது கிட்டத்தட்ட ஒரு 12-13 நொதிகளை சுரந்து அந்த நொதிகளானது நோய் காரணிகளை ஏற்படுத்தும் பூசணம், பாக்டீரியா போன்ற காரணிகளை அழிக்க வல்லது. ஆதலால் அந்த நொதி சுரப்பானது இந்த பாக்டீரியா பேசிலஸ் செப்டிலிஸ் மிகவும் அதிகமாக உள்ளது. அதாவது அந்த நோய் காரணிகளை அழிக்க வல்லக்கூடிய நொதிகளை சுரந்து இந்த பெசில செப்டிலிஸ் ஆனது நோய் மேலாண்மையில் சிறப்பாக செயல்படுகிறது. இந்த மூன்று செயல்முறையும் இந்த செயல்படும் விதமும் நோய் காரணிகளை தடுப்பதற்கு இந்த பேசில செப்டிலிஸ் ஏதுவாக உள்ளது. சரிங்க சொல்லிட்டீங்க சார், இதில் வந்து இந்த பெசில செப்டிலிஸ் நோய்களை வந்து பயிர்களை காப்பாதற்கு சிறப்பாக செயல்படுகிறது என்று சொல்லியாச்சு. இப்போ அது எவ்வாறு பயன்படுத்துவது பெசில செப்டிலிஸ்? நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் திரவ வடிவிலும் துகள் வடிவிலும் நாம் உற்பத்தி செய்கிறோம். இந்த திரவ வடிவ பெசில செப்டிலிஸ் ஆனது மிகவும் நன்றாக செயல்படக்கூடியது. ஏனென்றால் அதனுடைய வளர்ச்சியும் வேகமானது, எளிய முறையில் சீக்கிரமாக போகும். 4 மாசமானது அதை வச்சுக்கலாம் நம்ம வாங்கினதுலேருந்து. துகள் வடிவ பாக்டீரியா நன்றாக செயல்படும், அது திரவ வடிவை விட கொஞ்சம் நேரமாகும். அதனால் திரவ வடிவ பாக்டீரியா மிகவும் நன்றாக இருக்கும். இது எந்தெந்த பயிர்களுக்கு நாம் பயன்படுத்தலாம் என்றால், இது மக்காச்சோளத்தில் அந்த வேர்பகுதியில் உள்ள கருந்தட்டை அழுகல் நோய்க்கு பயன்படுத்தலாம், நிலக்கடையில் உள்ள வேரழுகல் நோய்களுக்கு பயன்படுத்தலாம், பருத்தி மற்றும் பயிர் வகை பயிர்களில் உள்ள வாடல் நோய்களை பயன்படுத்தலாம், மற்றும் காய்கறி பயிர்களில் எடுத்துக்காட்டாக கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, மிளகாய் போன்ற நாற்றழுகல் நோய், நம்ம நாற்று விட்டோம்னா அந்த நாற்றினுடைய தண்டு பகுதியும் வேர்பகுதியும் அதாவது பூமியில் தொடும் பகுதியும் ஒரு அழுகல் நோய் வரும், அதுக்கு பேர் நாட்டழுகு நோய் என்று பொருள். அந்த நாட்டழுகு நோயிலிருந்து காப்பாற்றுவதற்கு இந்த பெசில செப்டிலிஸ் ஆனது பயன்படுகிறது. அதுக்கு வயலில் எவ்வாறு இடுவது, அதாவது இப்போ பயன்படுத்தும் முறை எவ்வாறு உள்ளது, இதை வந்து விதை நிறுத்தி செய்யலாம். எவ்வாறு விதை நிறுத்தி செய்வது என்றால், 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற துகள் வடிவ பெசில செப்டிலிஸ் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது இந்த திரவ வடிவமானது 1 கிலோவுக்கு 5 மில்லி என்ற அளவில் எடுத்துக்கொண்டு இந்த விதையை நன்கு விதைநேர்த்தி செய்து அதை நிழலில் ஊற வைக்க வேண்டும். இப்போ 1 கிலோ விதைக்கு 10 கிராம் துகள் வடிவம், அதாவது டாக் பேஸ்டு ஃபார்முலேஷன் சொல்லுவோம், 10 கிராம் அது தேவையான அளவுக்கு தண்ணீர் கலந்து அந்த விதையை நன்றாக விதைநேர்த்தி செய்து அதை நிழலில் உலர வைத்து நாம் விதைப்போம் என்றால் அந்த நாட்டழுகல் நோயில் காய்கறி பயிர்களில் மிகவும் சிறப்பாக பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து நெல்லில் நல்லா எளிய முறையில் பயன்படுத்தலாம். எவ்வாறு என்றால், இப்போ வந்து நம்ம நெல் விதை நெல்லானது ஊறப்படும், ஊறப்போடும்போது அந்த தண்ணியில் ஒரு இரவு முழுவதும் ஊறும்போது இந்த திரவ வடிவ பெசில செப்டிலிஸ் 1 லிட்டர் அந்த 100 லிட்டர் தண்ணியில் ஊற்றிட்டோம் என்றால் அந்த நெல் ஊறும் போதே இந்த பாக்டீரியாவானது வளர்ந்து அந்த நெல்லின் விதையின் மேற்பரப்பில் உள்ள விதை உறையில் நன்றாக ஒட்டிக்கொள்ளும். அப்புறம் ஒரு இரவு நாம் ஊற வைத்த பிறகு அடுத்த நாள் எடுத்து 1ஆம் கொம்பு, 2ஆம் கொம்பு, 3ஆம் கொம்பு என்று இருட்டறையில் வைத்து தான் நாம் விதைப்போம். அப்போது கூட நாம் இதை விதைநிறுத்தி செய்யலாம். ஆனால் ஊறும்போது விதைநிறுத்தி செய்து விதைத்தோம் என்றால் மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது. அது நெல் வயலில் ஒரு நாட்டழுகல் நோய் மற்றும் குளல் நோய் மற்றும் நெல்லுக்கு எதிர்ப்பு சக்தி தருகிறது. இந்த நுண்ணுயிரியானது பயிர்களுக்கு இலையின் மேற்பரப்பில் தடுத்தோம் என்றால் பயிர்களுக்கு எதிர்ப்பு சக்தி தருகின்றது. சரி, காய்கறி பயிர்கள் நம்ம விதைச்சிட்டோம், நம்ம நாட்டு நட்டுட்டோம், அது வந்து ஒரு பூக்கும் பருவத்தில் உள்ளது, அந்த நேரத்தில் நம்ம இதை பயன்படுத்தலாம் என்றால் தாராளமாக பயன்படுத்தலாம், மிகவும் சிறப்பாக செயல்படும். எவ்வாறு என்றால், 1 ஹெக்டருக்கு 2.5 கிலோ, 1 ஏக்கருக்கு 1.5 கிலோ டாக் பேஸ்டு ஃபார்முலேஷன், அல்லது வந்து 1 லிட்டர் இந்த திரவ வடிவம் எடுத்துட்டு நாம் 100 கிலோ எருவுடன் நன்றாக கலந்து நம் 1 கோபுரம் மாரியாக வைத்து அதை 7 நாள்லேருந்து 8 நாள் வரை ஒரு அளவுக்கு ஈரம் பாதுகாத்து வைத்தோம் என்றால் பாக்டீரியாவானது எருவில் நன்றாக வளரும். அதில் தண்ணில் ஈரப்பதமானது மிகவும் விவசாயிகள் கவனிக்க வேண்டும். அது வளரும் காலத்தில் அந்த எருவை எடுத்தீங்கன்னா தண்ணி கையில் ஒட்டணும், ஒழிய அதை எடுத்து பிழிஞ்சிங்கன்னா தண்ணி ஈரமானது கையில் ஒட்டணும், ஆனால் சொத சொதன்னு ஒழுகக்கூடாது. அந்த ஈரத்தை பாதுகாத்தோம் என்றால் இந்த பாக்டீரியாவானது அபரிதமாக அந்த எருவில் வளர்ந்து கொள்ளும். அந்த எருவு 100 கிலோவை எடுத்து நீங்கள் இன்னொரு 1000 கிலோ 1 டன் எருவுடன் கலந்து வச்சிங்கன்னா இன்னும் 10-15 நாளில் அதுலேயும் வளர்ந்துடும். அப்படி வளர்ந்து நாம் வந்து இந்த வேர்பகுதியில் 1 கையை எடுத்து வச்சோம்னா அந்த வேர்பகுதியில் உள்ள வாடல் நோய், வேரழுகல் நோய், நாற்றழுகல் நோய், தண்டழுகல் நோய் அனைத்தும் சிறப்பாக மேலாண்மை செய்யப்படும். இப்போது ட்ரிப்பு வச்சுருக்குறோம் சார், ட்ரிப்பில் நம்ம விடலாமா என்றால் தாராளமாக விடலாம். 1 ட்ரிப்பில் 100 லிட்டர் தண்ணியில் நம்மளுக்கு வந்து 1 ஹெக்டருக்கு 5 லிட்டர் என்ற அளவில் அந்த ட்ரிப்பு தண்ணியில் இதில் வெஞ்சர் மூலியமாக கலந்து விட்டோம் என்றால் அதன் வேர் பகுதியிலே போய் சென்றுவிடும். அவ்வாறு செல்லும்போது வேரை சுற்றி இந்த பாக்டீரியாவானது மிகவும் அபரிதமாக வளரும். இந்த வேரில் இடுமுறையும் அதாவது இலை தெளிப்பு முறையானது மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது. எவ்வாறு என்றால், 1 லிட்டருக்கு 5 மில்லி திரவ வடிவம், 1 லிட்டருக்கு 5 மில்லி திரவ வடிவம் அந்த பெசில செப்டிலிஸை எடுத்து கலந்து 100 லிட்டர்னா 500 மில்லி 1 ஏக்கருக்கு கலந்து நம் வேர் பகுதியில் மாலை நேரங்களில் தெளிப்பும் போது அந்த இலையின் மேற்பரப்பில் இந்த பெசில செப்டிலிஸ் ஆனது நன்றாக வளர்ந்து அந்த இலையின் மேல் பகுதியில் அதை வளர்ந்து அந்த பரப்பை நன்மை செய்யும் இலை பரப்பாக மாறுகிறது. அந்த நேரத்தில் நோய்காரங்கள் வரும்போது இந்த பாக்டீரியாவானது இலையின் மேற்பரப்பில் விடுவதில்லை. அதனால் இலையின் தெளிப்பு முறையானது மிகவும் சிறந்த முறையில் இலை மூலம் வரும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். எத்தனை தடவை தெளிக்கலாம் இலையின் மேற்பரப்பு? ஒரு காய்கறி பயிர்களுக்கு 2 முறை தெளிக்கலாம். அதாவது பூக்கும் பருவத்துக்கு முன்பு மற்றும் பூ பூத்து காய் காய்க்கும் பருவத்தில் 1 முறை தெளித்தோம் என்றால் இதில் உள்ள வைரஸ் நோய், அதாவது முடிக்கொத்து நோய், இலை சுருள் நோய் போன்ற நோய்களையும் சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும். ஏனென்றால் இலை மூலம் தெளிக்கும் போது அதனுடைய எதிர்ப்பு சக்தியானது தூண்டப்படுகிறது. எதிர்ப்பு சக்தி தூண்டும் போது வளர்ச்சி மிகவும் நன்றாக இருக்கும். ஏன்னா நம்ம தயிர் சாப்பிட்டா எப்படி வயிறுக்கு குளுமையாக இருக்குதோ அதே போல இந்த நுண்ணுயிர்களின் இலையின் மேற்பரப்பில் நாம் செலுத்தினோம் என்றால் இலைக்கு மருந்து என்பது ஒரு நச்சுத்தன்மை. அது வந்து பயிருக்கு சில காரத்தை ஏற்படுத்தும். ஆனால் இது வந்து தயிர் போல நுண்ணுயிர், நம்ம மோர் எப்படி குடிக்குமோ வயிறுக்கு வந்து குளுமையாக இருக்கும். அதேபோல் இலையின் மேற்பரப்பில் இந்த நுண்ணுயிரி நாம் செலுத்தம் என்றால் அந்த இலையின் மேற்பரப்பில் இந்த பாக்டீரியா வளர்ந்து நோய்காரணிகள் வளர விடாமல் மேலும் ஈரத்தன்மை இருந்தது என்றால் இந்த பாக்டீரியாவினுடைய வளர்ச்சி விகிதம் மிகவும் அதிகமாக இருக்கும். அதன் மூலம் இலை மூலம் வரும் நோய்களை மிகவும் சிறப்பாக கட்டுப்படுத்தலாம். எனவே விவசாயிகளே, மருந்து அதாவது பூசணக்கொல்லி பூச்சிக்கொல்லி இவற்றை குறைத்து, அதாவது நீங்கள் 4 முறை பூசணக்கொல்லி பூச்சிக்கொல்லி அடிக்கிறீங்க என்றால் 2 முறை பயன்படுத்தி பாருங்கள். கொஞ்சமாவது வேலை செலவும் குறையும், நம்மளுக்கு கொஞ்சம் இயற்கை முறையில் போகலாம். அப்படி குறைச்சி நீங்கள் பயன்படுத்தும் விகிதம் அதிகமாகும் போது ஒரு தருணத்தில் நீங்கள் இந்த உயிர் முறை கட்டுப்பாட்டை உணர்வீர்கள். இதில் முக்கியமாக சொல்ல வருவது என்னவென்றால் வேர் மூலம் வரும் நோய்களுக்கு உயிரில் முறை மட்டும்தான் தீர்வு. ஏன்னா வேரில் போய் எவ்வளோ மருந்து கொட்டுவீங்க? 1 ஏக்கருக்கு 1 ஏக்கர் நிலக்கடலை போடுறீங்க, 1 ஏக்கர் பருத்தி போடுறீங்க, 1 ஏக்கர் மிளகா போடுறீங்க, இல்லை 1/2 ஏக்கர் போடுறீங்க, எவ்வளோ மருந்து போய் வேரில் ஊற்றுவீங்க? அந்த மருந்தின் காரம் இருக்கும் வரை தான் அந்த நோய் கிருமியானது வேர் பகுதியிலிருந்து கட்டுப்படுத்தப்படும். திரும்ப மழை பெஞ்சு அந்த காரம் போயிடுச்சுன்னா மழை தண்ணி மூலம் மீண்டும் அந்த நோய்க்காரணி வேர் பகுதிக்கு வரும், திரும்ப நோய் ஏற்படுத்தும். ஆனால் இந்த நுண்ணுயிர்ன்றது அப்படி கிடையாது. இது வந்து ஒரு உயிர், வாழ்கின்ற உயிர், லிவிங் திங்ஸ். இது நாம் வேர் பகுதியில் விட்டோம் என்றால் திரும்ப திரும்ப வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் எருவு போட்டீங்கன்னா திரும்ப நல்லா வளரும். ஏன்னா நம்ம இதில் எவ்வளோ பேட்டரிய எண்ணிக்கை ஒன்றா 1 கிராமுக்கு 10.8 அதாவது 10^8 அதாவது வந்து 1 கோடி ஆர்கானிசம் அந்த இதில் வந்து இருக்கும் நம்மளுக்கு. அப்படி இருக்கப்படும் போது 1 கிராமில் இதனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் வேர் பகுதியை சுற்றி கேடயமாக இருந்து வேர் சம்பந்தமான நோய்களை சிறப்பாக கட்டுப்படுத்தலாம் என்று விவசாய நண்பர்களுக்கு இந்த பெசிலஸ் சப்டிலைசை பயன்படுத்துமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் 1 கிலோ 168 ரூபாய் என்ற விகிதத்திலும், திரவ வடிவமானது 1 லிட்டர் 448 ரூபாய் என்ற விகிதத்திலும் இது விநியோகம் செய்யப்படுகிறது. ஆகவே விவசாய நண்பர்களே, இதை பயன்படுத்தி பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் நன்றி.
நேயர்களே, இதுவரை பேசிலஸ் சப்டிலிஸில் உயிரியல் காரணியின் பயிர் நோய் மேலாண்மையின் பயன்பாடு பற்றி கேட்டு அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.